நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, உளுந்து மற்றும் பாசிப்பேர்ல ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் பத்தி சொல்றதுக்காக நம்ம பல்கலைக்கழக சிறுதானியங்கள் துறை இருக்காங்க. வணக்கம் மேடம்.
வணக்கங்க.
இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களா?
உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதை மூணு வகையாக சொல்லலாம். அதாவது இலைகள் மேலே வரக்கூடிய நோய்கள். இலைகள் மேலே வரக்கூடிய நோய்கள் வந்து பச்சையத்தை குறைக்கிறதுனால அதன் மூலமாக வரக்கூடிய அந்த மகசூல் இழப்பு வரும். இரண்டாவது வந்து மண்ணின் மூலமாக வரக்கூடிய நோய்கள், அதாவது வேரை தாக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய பூசணங்களால் வரக்கூடிய நோய்கள். மூன்றாவது நச்சுயிரி, அதாவது வைரஸ்னு சொல்லக்கூடிய நச்சுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள். இலைகள் மேலே ஏற்படக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்றது சாம்பல் நோய். இலைகள் மேலே ஒரு மாவு மாதிரியான ஒரு படலம் படர்ந்திருக்கும், அதனால பச்சையத்துடைய அளவு குறைந்து பயிர்கள் மூலமாக உணவு தயாரிக்கிறது குறைஞ்சிரும். இரண்டாவது முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய். இலைகள் மேலே புள்ளிகள் மாதிரி நிறையா இருக்கும், அந்த இலைப்புள்ளிகள் அதிகமாகும்போது இலை முழுவதுமாகவே ஒரு பழுப்பு நிறமாக மாறிடும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா துருநோய். துருநோய் அதே மாதிரி பழுப்பு நிறமான புள்ளிகள் சின்ன சின்னதாக உருவாகி அதுக்கப்புறமா இலை முழுவதுமாகவே வந்து ஒரு பழுப்பு நிறமாயிரும். அப்புறம் ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வகையான இலைப்புள்ளி நோய். இது எல்லாமே வந்து இலைகள் மேலே வரக்கூடிய நோய்கள். அடுத்து மண்ணின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் அல்லது வேரை தாக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா வேரழுகள், விதை அழுகல் மற்றும் நாற்று அழுகல், இந்த மாதிரி நோய்களை சொல்லலாம். அடுத்து நச்சுயிரி அல்லது வைரஸ் நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் தேமல் நோய் மிக முக்கியமான நோய். பெரும்பாலான மகசூல் இழப்பு அந்த மாதிரி நச்சுயிரி நோய்களை தான் வருது. அதுக்கப்புறம் இலை பரப்பு நெளிவு நோய், இலை சுருட்டு நோய், இந்த மாதிரி நோய்களும் வருது.
சரிங்க, இப்போ அந்த மூன்று வகையான நோய்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. இதுல குறிப்பா சொல்லும்போது இந்த இலைகள் மேலே ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கான கட்டுப்பாட்டு முறைகள், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இலைகள் மேலே வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய், துரு நோய் மற்றும் ஆந்த்ரக்னோஸ், இந்த நாலு விதமான நோய்களுமே வந்து பச்சையத்தை குறைச்சு அதன் மூலமா உணவு தயாரிக்கிறத வந்து குறைக்குது. அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சாதாரணமா இப்ப இலைகள் மேல வர நோய்களுக்கு விதை நிறுத்தி மூலமா நம்ம செய்ய முடியாது. எப்ப நோய் நம்ம கண்ணுக்கு தென்படுதோ சாதாரணமா 15-20 நாட்கள் விதைச்சு அதுக்கப்புறம் அதாவது 30 நாட்கள் வரையும் இந்த மாதிரியான இலை மேல வரக்கூடிய நோய்கள் வரும். அந்த மாதிரி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கார்பன் டாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன பூசண கொல்லியை ஒரு ஹெக்டருக்கு 250 கிராம் அளவுக்கு அல்லது ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தெளிக்கலாம், தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கார்பன் டாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன பூசண கொல்லியை ஒரு ஹெக்டருக்கு 250 கிராம் அப்படிங்கிற அளவில் அல்லது ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் அப்படிங்கிற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது நனையும் கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ அப்படிங்கிற அளவில் தண்ணியில் கலக்காமல் அப்படியே துகள் மூலமாகவே நம்ம தெளிச்சும் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். மற்றபடி இலைப்புள்ளி, துருநோய், ஆந்த்ரக்னோஸ் அந்த மாதிரி நோய்களுக்கும் கார்பன் டாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணத்தை ஒரு ஹெக்டருக்கு 250 கிராம் அல்லது மேக்கோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பூசணக்குள்ளேயே 1 கிலோ ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவுலையும் தெளிச்சு இந்த மாதிரி இலைகள் மேலே ஏற்படக்கூடிய பூசண நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். சாதாரணமாக இந்த ரசாயன பூசணக்குள்ளிகளை நோய் வந்த உடனே, நோய் தாக்குன உடனே, அதாவது சாதாரணமாக 25-30 நாட்களுக்குள்ளே இந்த நோய் வர ஆரம்பிக்கும். நோய் தாக்குதல் ஏற்பட்ட உடனேயே நம்ம ஒரு தடவை தெளிக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நோயுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா தெளிச்ச ஒரு 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவையும் நம்ம தெளிக்கிறதுனால இந்த நோயுடைய தாக்குதலை நம்ம குறைக்க முடியும்.
சரிங்க, இப்போ அடுத்ததான் இந்த மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த நோய்களை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாங்க?
மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வேரழுகல் நோய். சில சமயம் விதை அழுகல் நோய் அல்லது நாற்று அழுகல் நோயும் ஏற்படும். அதாவது விதைச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா விதையே அழுகி மண்ணில் இருக்கும். ஒரு சில சமயம் சின்ன நாற்றாக வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் பயிரே வந்து அழுகிரும். அதுக்கப்புறமா ஒரு 30 நாட்கள் பயிர் அல்லது 40 நாட்கள் பயிர்லேயும் வந்து வேரழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நோய் ஏற்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே வந்து அந்த பூசணத்துக்கான விதை தங்கி இருக்கும். பயிரை நம்ம பயிரிடும் போது அந்த பூசண விதைகள் முளைத்து பயிரை தாக்கி அதன் மூலமாக வேரழுகலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி வேர் அழுகல் அல்லது மண்ணின் மூலமாக வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். விதை நேர்த்தி நம்ம சாதாரணமாக ரசாயன பூசண கொல்லிகள் மூலமாகவும் செய்யலாம் அல்லது உயிரியல் பூசண கொல்லிகள் மூலமாகவும் செய்யலாம். ரசாயன பூசணக்கொல்லின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டைசிம்னு சொல்லக்கூடிய ரசாயன பூசணக்கொல்லிய ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவுல கலந்து நம்ம விதைக்கலாம். அல்லது உயிரியல் பூசணக்கொல்லின்னு பார்த்தோம்னா ட்ரைகோடர்மா விருடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூசணம், அது உயிரியல் பூசணக்கொல்லியா வேலை செய்யுது. அது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவுல கலந்தும் நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய வேரழுகளை நம்ம கட்டுப்படுத்தும் விதை நிறுத்திங்கிறது. அதுக்கப்புறமும் நமக்கு வேரழுகள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதாவது தாக்குதல் இருந்தது அப்படின்னா, நம்ம 30 நாட்கள் பயிர்லையும் நம்ம இதே கார்பன் டைசிம் அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுல கலந்துட்டு நல்ல வேர் நனைகிற மாதிரி மண்ணில் தெளிக்கும் போது இந்த வேரழுகள் அல்லது மண்ணின் மூலமா வரக்கூடிய நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம்.
இன்னொரு நோய் நீங்க சொன்னது வந்து நச்சுயிரி நோய்கள். இப்ப இந்த உளுந்து பாசி பயிர் இது ரெண்டையும் தாக்கக்கூடிய நச்சுயிரி நோய்கள் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லுங்க.
உளுந்து மற்றும் பாசி பயிர்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் தேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சுயிரி நோயும், இலை சுருட்டு மற்றும் இலை நெளிவு, இந்த 3 வகையான நச்சுயிரி நோய்கள் முக்கியமா தாக்குது பயிரை. இந்த 3 நோய்கள்லையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் வந்து அதிக அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. மஞ்சள் தேமல் நோய் ஒரு விதமான நச்சுயிரியால் ஏற்படக்கூடிய நோய். ஆனால் அந்த நோய் தாக்கப்பட்ட செடியிலிருந்து மற்ற செடிகளுக்கு பரவுறதுக்கு வெள்ளை ஈக்கள் உதவுது. வெள்ளை ஈக்கள் மூலமாக தான் வந்து அந்த நோய் வந்து மற்ற நோய் தாக்காத செடிகளுக்கு நோய்கள் பரவுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்திலிருந்தே அதாவது விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் ஒரு சில நடைமுறைகள் இருக்குது. அதாவது விதை தேர்வு செய்யும் போதே, குறிப்பா உளுந்து பயிரிடுறோம் அப்படின்னா உளுந்துல வந்து நோய் எதிர்ப்பு திறன் இருக்கக்கூடிய ரகங்கள் ஒரு சில ரகங்கள் இருக்கு. அந்த ரகங்களை பயன்படுத்தும் போது இந்த நோயுடைய தாக்குதலை நாம பெருமளவு குறைக்கலாம். உதாரணமா உளுந்துல வம்பன் 4, வம்பன் 5 அந்த மாதிரி ரகங்கள் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். அதை பயன்படுத்தும் போது நோயுடைய தாக்குதல் பெருமளவு குறைக்கப்படும். சாதாரணமா பாசி பயிரில் நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்தந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கு ஏற்ற ரகங்களை பயிரிடும் போது அந்த நோய் தாக்குதலை நம்ம குறைக்க முடியும். முதல்ல விதை தேர்வு செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து விதை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி இந்த நோய் பரவுறது வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவுது. அதனால வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி இமிடாக்ளோப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, அதை 1 கிலோ விதைக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்துட்டு விதைக்கும் போது கிட்டத்தட்ட 30 நாட்கள் வரைக்கும் வெள்ளையீக்களுடைய தாக்குதல் அதில் இருக்காது. தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சில செடிகள் நோய் வந்தாலும் அதன் மூலமாக மற்ற பயிர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு தவிர்க்கப்படுது. இது வந்து விதை நேர்த்தி மூலமாக செய்கிறது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா 25 லிருந்து 30 நாட்கள் வரைக்கும் இமிடாக்ளோப்ரிட் அதே பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம 1 லிட்டருக்கு 0.5 மில்லி அதாவது 1/2 மில்லி 1 லிட்டருக்கு 1/2 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து தெளிக்கிறதுனாலையும் இந்த வெள்ளை ஈக்களுடைய நடமாட்டத்தை குறைக்கலாம். அதை குறைக்கிறது மூலமாக நம்ம நோய் தாக்கிய பயிரிலிருந்து நச்சுரி மற்ற நோய் தாக்காத பயிர்களுக்கு பரவுவதை நம்ம பெருமளவு கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அதாவது மஞ்சள் ஒட்டு பொறின்னு சொல்லுவாங்க, அந்த பொறியை வந்து நம்ம வயல்களில் 1 ஹெக்டருக்கு 7 எண்ணிக்கையில் வைக்கும்போது அந்த மஞ்சள் ஒட்டு பொறிகள் வந்து வெள்ளை ஈக்களை கவர்ந்துக்கும். வெள்ளை ஈக்கள் அது மேலே ஒட்டுறதுனால ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு வெள்ளை ஈக்கள் தாவுவதை நம்ம கட்டுப்படுத்தலாம். அதன் மூலமாக இந்த நச்சுயிரி பரவுவதையும் நம்ம பெருமளவு கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் நம்ம உளுந்து பச்சை பயிறு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வயலை சுற்றியும் 7 வரிசைக்கு சோளம் அல்லது மக்காச்சோளம் அந்த மாதிரி பயிர்களை நம்ம பாதுகாப்பு பயிர் மாதிரி நட்டோம் அப்படின்னா வெள்ளை ஈக்களுடைய தாக்குதலை வந்து தவிர்க்க முடியும். வெள்ளையீக்கள் தாக்குதல் தவிர்க்கப்பட்டாலே என்ன ஆகும்னா, நமக்கு நோய் தாக்கப்பட்ட ஒரு பயிரிலிருந்து நச்சுயிரி இன்னொரு செடிக்கு போகிறத நம்ம தவிர்க்கலாம். இந்த முறைகளை அதாவது விதை தேர்வு செய்யறதுலேருந்து நம்ம வயல்களில் இந்த மாதிரி பார்டர் கிராப்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு பயிர்களையும் நம்ம நடுறதுனால வந்து இந்த மஞ்சள் தேமல் நோயுடைய தாக்குதலை நம்ம பெருமளவு கட்டுப்படுத்தலாம்.
சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலைகளை தாக்கக்கூடிய நோய்கள், மண் மூலம் பரவுகின்ற நோய்கள், நச்சுயிரி நோய்கள் இவற்றிற்கான கட்டுப்பாட்டு முறைகள் பற்றி சொன்னீங்க. இப்போ உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க.
ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை அப்படின்னு பார்த்தாலே என்னென்னா, அது விதை தேர்வில் ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருங்கிணைந்த முறையில் நோய் மேலாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல விதை தேர்வில் நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது உளுந்து மற்றும் பச்சை பயிர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பருவ காலத்துக்கு ஒரு சில ரகங்களை தான் பயிரிடணும்னு இருக்கு. அந்த மாதிரி பயிரிடும் போது சரியான அளவில் அதோடைய மகசூல் கிடைக்கும். அதே சமயம் தேவையில்லாத நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் இருந்தும் நம்ம தவிர்க்கலாம். அதனால சரியான ரகங்களை முதல்ல தேர்வு செய்யணும். இப்போ நம்ம கோடைப்பட்டத்தில் போடுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த ரகங்களை பயன்படுத்துறது, ஆடிப்பட்டத்தில் போடுறோம் அப்படின்னா அதற்கு என்ன ரகங்கள் போடணும் அப்படிங்கிறதையும் அதை தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பயிர் வகை துறையில் நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே எந்த ரகங்களை நம்ம போடலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் எடுத்து சொல்லுவாங்க. இது விதை தேர்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி. விதை நேர்த்தி முக்கியமாக பண்ணணும். அதாவது இரண்டு மூன்று காரணங்களுக்காக நம்ம விதை நேர்த்தி செய்கிறோம். ஒன்று, விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக செய்யலாம். இன்னொன்று, பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக செய்யலாம். இன்னொன்று, மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்ம பண்ணலாம். சாதாரணமாக விதை நேர்த்தி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து கார்பன் டாசிம் அப்படிங்கிறத வச்சு ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்தும் பண்ணலாம். அல்லது ட்ரைகோடர்மா விருடி போன்ற உயிரியல் பூசின கொல்லிகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்தும் நம்ம பண்ணலாம். விதை நேர்த்தி பண்ணிடுறோம். விதைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இலைகள் மேலே வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும். நோய் வருதா அப்படிங்கிறது, ஆரம்பத்திலேயே நோய் வரும்போதே ஒரே ஒரு தெளிப்பு பூசணக்கொல்லி மருந்து கொடுக்கும்போது நம்ம அதை முழுமையாக கட்டுப்படுத்திடலாம். கவனிக்காமல் விடும்போது தான் அது என்ன ஆகும்னா அதிக அளவில் பரவி 2-3 தடவை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம நோய் வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா சாதாரணமாக 20-25 நாள் அந்த மாதிரி இருக்கும்போதே வந்து ஒரு சில இலைகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள், அதாவது பூசண நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், துரு நோய், அந்த மாதிரி நோய்கள் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கார்பன் டாசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன பூசண கொல்லியை 1 ஹெக்டருக்கு 250 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம தெளிக்கலாம். மற்ற இலைப்புள்ளி அந்த மாதிரி நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோசெப் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசண கொல்லியோ அல்லது ப்ரொபிகோனசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசண கொல்லியோ 1 ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம தெளிக்கலாம். இதன் மூலமாக இலைகள் மூலமாக வரக்கூடிய நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அதற்கு மேல் வேரழுகள் போன்ற நோய்கள் எங்கேயாவது தென்படுது அப்படின்னா எளிதாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது செடிகள் முழுசாக வாடி இருக்கும், அதாவது நீங்கள் சரியான அளவில் நீங்கள் தண்ணி பாய்ச்சிருந்தாலுமே தண்ணி இல்லாமல் ஒரு செடி எப்படி காஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். நீங்கள் அந்த செடியை நீங்கள் இழுக்கும் போது அது ரொம்ப எளிதாக மண்ணிலிருந்து வந்துடும். அது வேர் அழுகி இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம அதை அப்படி எளிதாக எடுக்க முடியும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கார்பன் டாசின்னு சொல்லக்கூடிய ரசாயன பூசண கொல்லியை 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து நீங்கள் மண்ணில் வேர் நனைகிற மாதிரி தெளிக்கலாம். அல்லது உயிரியல் பூசண கொல்லி பயன்படுத்துறதா இருந்தால் ட்ரைகோடர்மா விருடி உயிரியல் பூசண கொல்லியை 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ அப்படிங்கிற அளவில் 50 கிலோ தொழு உரத்தில் கலந்து அதை மண்ணில் இடுறதுனாலையும் நம்ம இந்த வேரழுகள் நோயை கட்டுப்படுத்தலாம். மஞ்சள் தேமல் நோய் நான் சொன்னது மாதிரி ரகங்களை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் விதைக்கணும். விதைப்பு செய்கிறது சரியான பருவத்தில் நடந்திருக்கணும். அதுக்கப்புறமா 30 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள் மட்டும் மஞ்சள் தேமல் நோய் வரும்போது அதை முழுமையாக பிடுங்கி அழிச்சிடணும். அந்த அழிக்கிறது வந்து 30 நாட்கள் வரைக்கும் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறமா அந்த நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு மீத்தேல் டெமெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து 1 ஹெக்டருக்கு 500 மில்லி அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து தெளிக்கும் போது வெள்ளை ஈக்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்னு சொல்லக்கூடிய மஞ்சள் ஒட்டு பொறிக்கல நம்ம 1 ஹெக்டருக்கு 7 எண்ணிக்கையில் நம்ம வச்சு அந்த வெள்ளை ஈக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். அல்லது சோளம் அல்லது மக்காச்சோளம் போன்ற பயிர்களை வந்து நம்ம உளுந்து மற்றும் பாசிப்பயிர் வயல்களில் ஓரங்களில் 7 வரிசையில் வதைக்கிறதுனாலையும் இந்த வெள்ளை ஈக்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம். அதன் மூலமாக மஞ்சள் தேமல் நோயுடைய தாக்குதலையும் நம்ம பெருமளவில் குறைக்கலாம். இது மாதிரி ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள், விதை தேர்வு செய்கிறதுலேருந்து சரியான பருவத்தில் வதைக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பித்து நம்ம அறுவடை வரைக்கும் இந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா இலைகள் மேலே வரக்கூடிய நோய்கள், வேரழுகள் மற்றும் நச்சீறு நோய்கள் எல்லாத்திலிருந்தும் நம்ம பயிரை காப்பாற்றி சரியான மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும்.
சரிங்க மேடம், இப்போ இந்த ஒருங்கிணைந்த முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயிர் வந்து நம்ம விதைச்சதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுட்டே வரணும், அந்த நோய் தாக்குதல் தென்படுதான்னு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த 25 நாட்கள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே அந்த நோய் தென்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஆரம்ப நிலையில் மட்டும்தான் இந்த உளுந்து பாசி பயிரில் நோய்கள் ஏற்படுமா, இல்லை அதுக்கு பின்னாடியும் ஏற்படுறதுக்கு நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா?
இலைகள் மேலே ஏற்படக்கூடிய நோய்களில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டே வரணும், நோயுடைய தாக்குதல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வரணும். ஆரம்பத்தில் அது நோய் அறிகுறி தென்பட்ட உடனேயே நான் சொன்ன மாதிரி சாம்பல் நோயாக இருந்தாலும் சரி, இலை புள்ளி துரு ஆந்த்ரக்னோஸ் நோயாக இருந்தாலும் சரி, அதற்கான பூசணக்கொல்லி மருந்தை நம்ம தெளிக்கலாம். தெளிக்கிறதுனாலேயே வந்து பெருமளவு நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறமும் நோயுடைய தாக்குதல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தேவைப்பட்டால் ஒரு 15 நாள் இடைவெளியில் திரும்ப இன்னொரு தடவையும் அதே மாதிரி தெளிக்கிறதுனால நம்ம முழுமையா கட்டுப்படுத்தலாம், அதாவது இலைகள் மேல வரக்கூடிய நோய்களை. அதே சமயம் நச்சுயிரினால ஏற்படக்கூடிய மஞ்சள் தேமல் நோய் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம அதே மாதிரியே நல்லா கண்காணிச்சுட்டே வரணும். ஒன்னு ரெண்டு செடிகள் வந்து நச்சுயிரியுடைய தாக்குதல் தெரியுது அப்படின்னாலே அது நம்ம எளிதா கண்டுபிடிச்சிடலாம். இலைகள்லாம் மஞ்சள் கலர்ல மாறும், தேமல் நோய் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சில செடிகள் வரும்போதே அதை பிடுங்கி முழுமையா அழிச்சிடணும். அழிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த செடியிலிருந்து மற்ற செடிகளுக்கு பரவுறத நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். அதற்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் தாக்கப்பட்ட செடிகள்ல இருந்துதான் வெள்ளை ஈக்கள் மூலமா மற்ற செடிகளுக்கு நோய் பரவுதுன்னு சொன்னேன். அதனால ஆரம்பத்துல ஒரு சில செடிகள் இருக்கும்போது அதை பிடுங்கி அழிச்சிட்டு வெள்ளை ஈக்களையும் நம்ம கட்டுப்படுத்திடணும். வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு இமிடாக்ளோப்ரைடு 1 லிட்டருக்கு 1/2 மில்லி அப்படிங்கிற அளவுல கலந்து தெளிக்கும் போது நம்ம வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்தலாம். இந்த மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கலாம். இந்த முறையில நம்ம வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற செடிகளுக்கும் இந்த மஞ்சள் தேமலுடைய தாக்குதல் போறதுக்கு வாய்ப்பு பெருமளவுல குறைக்கப்படும். ஆரம்பத்துல 1-2 செடிகள் மஞ்சள் தேமல் வரும்போதே அழிச்சிடணும்னு சொன்ன இல்லைங்களா, அதை அழிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, சரி 1-2 செடிகள் தானே இருக்கு அப்படின்னு அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, வெள்ளை ஈக்களுடைய நடமாட்டத்தை எவ்வளவு குறைச்சாலுமே ஒரே ஒரு வெள்ளை ஈ இருந்தாலே போதும் ஒரு செடியிலிருந்து மற்ற செடிக்கு அதை பரப்புறதுக்கு. அதனால நம்ம ஆரம்ப நிலையில அந்த 1-2 செடிகளையும் நம்ம பிடுங்காம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 45 நாள் 50 நாள் பயிர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பயிர் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தேமல் நோயுடைய தாக்குதலுக்கு ஆளாயிருக்கும். அதனால நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு சில செடிகள் வரும்போதே அதை பிடுங்கி அழிக்கிறது கண்டிப்பா செய்யணும். அதே சமயம் வெள்ளை ஈக்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதையும் நம்ம ஒரே சமயத்துல செய்யும் போது மட்டும்தான் மஞ்சள் தேமல் நோயுடைய தாக்குதலை நம்ம குறைக்க முடியும்.
சரிங்க, இதுவரைக்கும் உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் ஏற்படுற நோய்கள் என்னென்ன, அவற்றிற்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நல்ல விளக்கங்கள் சொன்னீங்க. நீங்கள் தந்த இந்த விளக்கங்கள்லாம் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய விவரங்கள்லாம் நமக்கு தந்தவங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் வகைகள் துறை அவங்க